வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான ஜப நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து என்னோடு இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, புதிய மாதத்தின் முதல் ஞாயிறன்று உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்க, நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான குடும்பத்தினருக்காக, நண்பர்களுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்த பாதுகாவலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதை செய்வது என்ற குழப்பத்தோடு இருக்கும் பொழுது அன்றுவரே நீர் எங்களை வழிநடத்தினீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. எங்களிலே அனைவருடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த வெற்றிகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. அன்றுவரே, இந்த நாளிலேயும் எங்களுடைய அருமையான வாலிப தம்பிமார் தங்கைமாருக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்தின் எல்லா விதமான ஆசா பாசங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினாலே வந்திருக்கிற பற்பல விதமான உபகரணங்கள் உண்மை அறிகிற அறிவிலே அவர்களை வழிநடத்துகிறதா இருக்கட்டும். பாவமான காரியங்களுக்கு அவற்றை கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளும். தீமையான SMS-களுக்கும் ஆண்டவரே, அசுத்தமான இணையதளங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் தன்னன் தனியாய் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைகளிலே இருக்கிற சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. அன்றுவரே, குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கத்தக்கதாக அவர்கள் உழைக்க வேண்டியதிருக்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கிறது, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியதிருக்கிறது. கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராய் இருந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தின் அங்கத்தினர் ஒருவருமே பொறுப்பெடுக்க முன்வராத அருமையான சின்ன பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து அவருடைய எதிர்காலத்தை பிரகாசமானதாய் ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அதுபோல ஆதரவற்ற பெரியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வயதானதினாலே அடிக்கடி சுகவீனம் அடைவதனாலே கவனிக்க மனமற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உண்மையான அன்பை கர்த்தர் அவர்கள் இருதயங்களிலே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். தங்களை சுமந்து பெற்றெடுத்த பெற்றோரை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் செய்ய நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஒரே கூரையின் கீழே வாழ்ந்தாலும், ஒரே படுக்கையிலே படுத்திருந்தாலும் ஆண்டவரே, உண்மையான சமாதானம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களிலே கர்த்தர் இறங்கி உதவி செய்தலும், ஒருவரை ஒருவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அன்பை அறிந்தவர்களாக, உம்முடைய மன்னிப்பை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாக, தங்கள் வாழ்க்கை துணைகளை மன்னிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் திரைப்பட தொழிலிலே இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கருவை தாரும். ஏற்கனவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்தும் உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக இருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எங்களுடைய தேசத்திலே காணப்படுகிற லஞ்சம் ஒளிய கிருபை தாரும், ஜாதி வெறி ஒளிய கிருபை தாரும், மத வெறி ஒளிய கிருபை தாரும், வரதட்சணை கொடுமை ஒளிய கிருபை தாரும், பெண்களுக்கு இழைக்கப்படுகிற தீமைகள் ஒளிய கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் திருமண நாட்களையும் தங்கள் பிறந்த நாட்களையும் காணுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தனி நபர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் பாரத்தோடு ஜெபித்த காரியங்கள் ஒருவேளை நிறைவேறவில்லை என்ற எண்ணத்தோடு, இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்க போகிறதோ என்ற கேள்விக்குறியோடு இருப்பார்கள் என்றால், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்மேல் தங்கள் விசுவாசத்தை வைக்கவும், உமக்குள்ளே மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வாழவும் கர்த்தர்தாமே அருள் புரியும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் என்றென்றும் உமக்குள்ளே கர்த்தர் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேதாராய்ச்சியினர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே தெபோராளும் பாராக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்த யாபேசின் சேனாபதியாகிய செசராவையும் அவன் சேனையும் கர்த்தருடைய பலத்தினாலே மேற்கொண்டார்கள் என்று பார்த்தோம். அதை குறித்து அவர்கள் பாடிய பாடலிலே கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று தேவனுக்கு மகிமையை செலுத்தினதோடு கூட யார் யார் ஏன் தங்களுக்கு உதவி செய்ய வரவில்லை என்பதை குறித்தும் பாடினாள். இறுதியாக நியாயாதிபதிகளின் புத்தகம் 5:23 வரை சந்தித்தோம். இன்று நியாயாதிபதிகள் 5:24 பார்ப்போம். இதுவும் தெபோராளும் பாராக்கும் பாடிய பாடலின் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. வாசிக்கிறேன், நியாயாதிபதிகள் 5:24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இந்த யுத்த நேரத்திலே பாராக் வீரன் அல்ல, இந்த ஏபேரின் மனைவியாகிய யாகேலே வீராங்கனையாய் இருந்தாள். அவளை சுற்றிலும் எங்கும் யுத்தத்தின் துணி கேட்டுக்கொண்டிருந்தது. யுத்தத்திலே மறித்தவர்கள் ஆங்காங்கே கிடந்தார்கள். மனிதருடைய இருதயங்களும் இருளானதாகவும் கரைபட்டதாயும் இருந்தது. அன்று யாகேல் செய்தது ஒரு கொடூரமான காரியம்தான். பெண்ணானவள் ஆணை விட மென்மையானவளாய் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஆனால் இன்றைக்கும் சமுதாயத்திலே அந்த மென்மை பல இடங்களிலே போய்விட்டது. அதுவே ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் மத்திய பகுதியாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஒரு தாயின் இருதயம் வெளிப்படுத்தப்படுகிறது. தெபோரா சிசராவை எண்ணி பார்க்கிறாள். அவன் அவர்களுக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவனுக்கும் ஒரு தாய் உண்டு. தெபோரா யாகேலின் செயலை பாராட்டினாலும் சிசராவின் தாயையும் எண்ணி பார்க்கிறாள். பாருங்கள், நியாயாதிபதிகள் 5:28-30 வரை. சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகணி வழியாய் பார்த்துக் கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள். அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னது மண்டி, அவள் தானும் தனக்கு மறுமொழியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு 2 பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையல் உள்ள பலவர்ணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள். சிசராவின் தாய் என்ன நடந்தது என்பதை தன்னுடைய இதயத்திலே அறிந்துவிட்டாள். அவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்பது அவளுக்கு தெரியும். இதுவரை அவன் எப்படியாவது திரும்ப வந்துவிடுவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவன் வரவில்லை. இந்த சம்பவத்திலேயும் கூட தெபோராவின் இருதயம் ஒரு தாயின் இருதயத்தைப் போல இருந்தபடியினாலே சிசராவின் தாயை எண்ணி பார்க்கிறாள். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உமை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 அமைதலாய் இருந்தது. அருமையானவர்களே, கேடான காலங்களிலேயும் தங்களுடைய பிள்ளைகளை அருமையாக வளர்த்த தாய்மார் உண்டே. அகஸ்டின் என்னும் பரிசுத்தவானின் வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். மோனிகா என்ற அருமையான ஒரு தாய் அவருக்கு இருந்தார். அகஸ்டீனுக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தாள். திறமையான கல்லூரி பேராசிரியராயிருந்த அகஸ்டின் ஒருநாள் இயேசுவின் பாதத்திலே தன்னை அர்ப்பணித்தார். சூசன்னா வெஸ்லி என்ற ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் தனது 2 குமாரர்களுக்காக, ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற தாயாயிருந்தாள். அருமையானவர்களே, தாய்மையை தொழுது உள்ள வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஒரு தாய்க்கு கர்த்தர் கொடுத்த பணிகளை விட்டு இன்றைக்கு அநேக தாய்மார் விலகி போகிறார்கள் என்பதை மட்டும் கூற விரும்புகிறேன். தெபோராளுடைய வாழ்க்கையிலையும் அவளுடைய பாடலிலேயும் எத்தனை அருமையான ஒரு காட்சியை கண்டோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:8 வரை 4 முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனதை குறித்து வாசிக்கிறோம். இப்பொழுது கிதியோன் என்னும் ரட்சகனை கர்த்தர் எழுப்புகிறார். ஆம், கிதியோன் தான் அடுத்த நியாயாதிபதி. 6 கர்த்தர் அவனை அழைக்கும் அழைப்பை பார்க்கிறோம். 7 எவ்வளவு வல்லமையோடு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். ஆர்வம் தரக்கூடிய நியாயாதிபதிகளிலே கிதியோனும் ஒருவன். உண்மையை பார்க்கப் போவோம் என்றால் எந்த ஒரு நியாயாதிபதியும் மிக சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் சாதாரணமான மனிதர்கள். அவர்கள் தகுதியில்லாதவர்களாய் இருந்தாலும் வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டாலும் தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். இந்த நியாயாதிபதிகளுடைய செயல்களை குறித்து பல ஆண்டுகளாக குறை கூறுகிறவர்கள் உண்டு. இது மற்ற சரித்திர புத்தகங்களிலே வாசிக்க முடியாததாய் இருப்பதனாலே இது உண்மையாக நடைபெறவில்லை, இது எந்த ஒரு காலகட்டத்திற்கும் பொருந்தாததாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அகழ்வாராய்ச்சியின் விளைவாக அப்படிப்பட்ட கூற்றுகள் மாறுகிறது. மிக சமீபத்திலே சரித்திரங்களை குறித்து எழுதியவர்கள் கூட நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்கு பின்னணியத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே எகிப்து தேசமானது மிகவும் பலவீனமாயிருந்தது. ஒரு காலத்திலே உலக வல்லரசாக விளங்கியது. பின்னர் பார்வோனாய் இருந்தவன் பலவீனமாயிருந்தபடினாலே அந்த அரசும் பலவீனமானதாயிருந்தது. எகிப்திற்குள்ளேயே அநேக பிரச்சனைகளும் பூசல்களும் இருந்தன. எனவே மற்ற இடங்களிலே இருந்த தங்களுடைய குடிகளின் மேலே அதிகாரத்தை இழந்தது. கிழக்கு பகுதியிலே சவக்கடலுக்கு அருகிலேயும் சவக்கடலுக்கு தெற்கிலேயும் இருந்த மக்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இருந்த பகுதி வறட்சியானது. எனவே அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி வந்தார்கள். மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் இப்பொழுது இஸ்ரவேலரின் எல்கைக்குள்ளே வர ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள், நியாயாதிபதிகள் புத்தகம் 6:2 வாசிக்கிறேன். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். நாடோடி ஜனக்கூட்டமாக மீதியானியரும் அமலேக்கியரும் இஸ்ரவேலர் இருந்த பகுதிக்குள்ளே கடந்து வந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலரின் தானியங்களையும் மற்ற உணவுப் பொருட்களையும் கொள்ளையாக எடுத்துக் கொண்டார்கள். பொதுவாகவே தங்கள் குடும்பத்தையும் எதையெல்லாம் எடுத்துச் செல்ல முடியுமோ அத்தனையையும் எடுத்துச் செல்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இவ்வாறு போகும்பொழுது ஆங்காங்கே கூடாரமிட்டு தங்கிக் கொள்வார்கள். இந்த சமூகத்தை பார்க்கும்பொழுது அவர்கள் எவ்வளவு பெரிய ஜனக்கூட்டமாய் வந்தார்கள் என்பது தெரியவில்லை. உலகத்தில் உள்ள எவருமே அவர்களை எண்ண முடியாது. ஏனென்றால் அத்தனை ஒழுங்கற்றவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். மொத்தத்தில் சொல்லப்போனால் திரள் கூட்டமான ஜனங்கள் என்று கூறலாம். நாம் வாசித்த வசனங்களிலே கவனித்தீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களுக்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டுவிட்டு ஆங்காங்கே மலைகளில் உள்ள குகைகளுக்குள்ளே அடைக்கலம் புகுந்தார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படுகிற குகைகளிலே அவ்வப்பொழுது அவர்கள் வாழ்ந்தது தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே அப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கே நடைபெறுகிற சம்பவம் என்ன? வழக்கம் போல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். தேவனை விட்டு தூரம் போனார்கள். எனவே தேவன் அவர்களை தண்டித்தார். மீண்டுமாக தெபோரா மூலமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் மீண்டும் அவர்கள் தவறு செய்தபொழுது இப்பொழுது மீதியானியருடைய கையிலே கர்த்தர் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த நேரத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி விடுதலைக்காக கதறுகிறார்கள். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:5. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் வெட்டுக்கிளிகள் எப்படி பயிர்களை கெடுத்துவிடும்படியாய் வருமோ அதுபோல வந்தார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை சொல்லப்படவில்லை, திரளாய் வருவார்கள் என்றே கூறப்பட்டிருக்கிறது. எதிரிகளானவர்கள் எண்ண முடியாத அளவிற்கு பெருந்திரளாயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல பயிர் வைத்திருந்தார்கள் என்பதை மீதியானியர்கள் பார்த்தார்கள். அவர்களுக்கு தானியங்களையும் தங்கள் மிருக ஜீவன்களுக்கு உணவும் தேவை என்று வந்தார்கள். வருங்காலத்திலே அர்மகெதான் யுத்தம் நடைபெறப்போகிற இடத்திலேதான் அன்று மனாசே கோத்திரத்தானான கிதியோன் தங்கியிருந்தான். இந்த பகுதிகளிலே இந்த மனாசே கோத்திரத்தார் தங்கியிருந்தாலும் மீதியானியர்கள் இன்னும் இந்த நாடோடிகள் அங்கு வந்தபொழுது அவர்கள் அருகில் உள்ள மலைகளுக்கும் குகைகளுக்கும் சென்று ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் விட்டு சென்றிருந்த எல்லா தானியங்களையும் மீதியானியர்கள் எடுத்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட காலத்திலேதான் கிதியோனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். கவனியங்கள் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6:7-10. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டபோது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார்கள். கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் நல்லவர். எனவே அவர்களிலே இருந்த ஒரு தீர்க்கதரிசி எழும்பி அவர்கள் அப்பொழுது இருந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்பதை விவரிக்கிறார். தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்டபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நியாயாதிபதியையும் எழுப்பினார். கிதியோன் 6 நியாயாதிபதியாக எழுப்பப்பட்டான். இங்கே மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். நியாயாதிபதிகள் 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து, அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கிதியோன் மிக விசேஷித்த ஒரு மனிதனாக வீரனாக நமக்கு அறிமுகப்படுத்தவில்லை. அவன் என்ன செய்கிறான்? கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறான். எங்கே என்றால் திராட்சரச ஆலைக்கு அருகிலே அதை செய்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதுமே திராட்சரச ஆலையானது மலை அடிவாரத்திலே இருக்கும். மலைகளிலிருந்து திராட்சை பழங்களை பறித்து ஆலைக்கு கீழே கொண்டு வருவார்கள். ஆனால் இதற்கு நேர் எதிர்மாறாக தானியங்களை போரடிக்கும் பொழுது மலையின் உயர்வான பகுதிகளிலே போய் போரடிப்பார்கள். அப்பொழுதுதான் அங்கே வீசக்கூடிய காற்றினாலே சாவியான தானியம் பறந்து போய்விடும். ஆனால் இங்கே கிரியோன் மலையடிவாரத்திலே போரடித்துக் கொண்டிருக்கிறான். அது உண்மையில் திராட்சை பழங்களை கொண்டு வந்து ரசம் எடுக்கும் இடம். அங்கே ஒருவருமே தங்கள் கதிர்களை கொண்டு வந்து போரடிக்கிறதில்லை. இந்த மனிதனுடைய பரிதாபமான நிலையை பார்த்தீர்களா? ஏன் அவன் மலை உச்சிக்கு போகவில்லை? மீதியானியர்களுக்கு பயந்தபடியினாலே அப்படி செய்யவில்லை. இவன் மேலே போய் போரடிக்கிறதை மீதியானியர் தூரத்திலிருந்து பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் அங்கே வந்து அவனுக்குரியதெல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வார்கள். இப்பொழுது இங்கே காற்றில்லாத இடத்திலே இவன் தானியங்களை தூக்கி போட அவன் மேலேயே விழ இவ்வாறு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னைத்தானே கோழையா இருப்பதற்காக கடிந்து கொண்டிருப்பான். அவ்வப்பொழுது மலை உச்சியை எட்டி பார்த்து அங்கே அல்லவா நான் வேலை செய்ய வேண்டும், இங்கே இருக்கிறேனே என்று கூட சிந்தித்திருப்பான். மிக சோர்ந்து போன அனுபவத்தோடு அவன் இருக்கிற நேரத்திலே கர்த்தர் அவனை பயன்படுத்த சித்தமானார். ஏன் கர்த்தர் கிதியோனை பயன்படுத்தினார் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அருமையானவர்களே, வேத புத்தகத்திலே வேடிக்கைகளே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இந்த வசனத்தை இன்னும் ஒரு முறை வாசித்து பாருங்கள். கிதியோன் ஒரு பராக்கிரமசாலியைப் போலவா இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறான்? பயந்து ஒளிந்து கொண்டு வேலை செய்கிறான். வேத புத்தகம் கருத்தாளமிக்க புத்தகம்தான். பாவத்திலே ஓடுகிற மக்களை குறித்து சொல்கிறது, அதே வேளையிலே அந்த ஜனங்களுக்கான கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்தும் சொல்கிறது. தேவன் எவ்வளவு உயரமும் உன்னதமானவர், பரிசுத்தமானவர் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் நம் தேவனாய கர்த்தர் ஒரு வேடிக்கை உணர்வும் உள்ளவர்தான். இப்படிப்பட்ட வேடிக்கைகளை நீங்கள் வேதத்திலே அனுபவியாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வேத புத்தகம் ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாய் இருக்காது. இயேசு கிறிஸ்துவும் மிக வேடிக்கையாக பேசுகிறவர். ஒரு நாள் பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் கொசுவில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள் என்று சொன்னார். இது உங்களுக்கு வேடிக்கையாக தெரியவில்லை என்றால் அடுத்த நேரம் நீங்கள் ஒரு ஒட்டகத்தை பார்க்கும்பொழுது இதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வானத்திலே போகும் எத்தனையோ ஊர்திகளை விட ஒட்டகங்கள் மிக வளைந்து நெளிந்ததாயிருக்கிறது. ஒட்டகத்தின் எந்த பகுதியை நீங்கள் பார்த்தாலும் அங்கே ஏதாவது ஒன்று நீட்டிக்கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் இந்த மத தலைவர்கள் பரிசேயர்கள் ஒட்டகத்தை விழுங்குகிறார்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஆம், இயேசு கிறிஸ்து மிக வேடிக்கையாகத்தான் அதை சொன்னார். இங்கேயும் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலிய என்று அழைப்பது வேடிக்கையான ஒன்றுதான். ஏனென்றால் உண்மையாக அவன் ஒரு கோழையாகவே அங்கே ஒளிந்து கொண்டு போரடித்துக் கொண்டிருக்கிறான். பராக்கிரமசாலிய என்று அழைத்த சத்தத்தை கேட்டு எட்டி பார்த்த கிதியோன் ஒருவேளை வேறு யாரையோ அவர் சொல்கிறார் என்று தனக்கு பின்னாலே அவன் திரும்பி பார்த்திருக்க கூடும். பின்னர் கர்த்தருடைய தூதனை பார்த்து, நானா? என்னையா கூப்பிட்டீர்? என்னையா பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறீர்? இங்கே திராட்சரச ஆலை அருகிலே நான் பயந்து போரடித்துக் கொண்டிருக்கிறேனே, இப்பொழுது நான் மலையின் உச்சியில் அளவா போரடிக்க வேண்டும், என்னை பார்த்தா சொல்கிறீர்? நான் இந்த உலகத்திலே ஒரு கோழையிலும் கோழைதான் என்று கூறியிருப்பான். தேவநாய கர்த்தர் அவனை உற்சாகப்படுத்த விரும்பினார். ஆனால் இந்த வேளையிலே அவனை அவ்வாறு அவர் அழைத்தது வேடிக்கையான ஒரு அழைப்பு தான். இப்பொழுது கர்த்தர் தனது ஜனங்களை விடுதலை செய்வதற்காக அந்த பொறுப்பிற்கு அவனை அழைக்கிறார். ஏற்கனவே இவன் தன்னை குறித்த குறைவான எண்ணமுள்ளவனாய் இருக்கிறான். பாருங்கள், நியாயாதிபதிகள் 6:13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தாம் இஸ்ரவேலரோடு இப்பொழுது இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. இப்பொழுது அவர் கிதியோனோடுதான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தினாலே கர்த்தர் அவர்களோடு அந்த காலகட்டத்திலே இல்லை. இங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொன்னார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றுதான் கூறினார். ஆனால் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை கிதியோனால் நம்ப முடியவில்லை. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே என்று ஒரு கேள்வி எழுப்புகிறான். அதன் பொருள் என்ன? இப்பொழுது ஏன் கர்த்தர் அற்புதம் செய்து எங்களை விடுதலை செய்யவில்லை என்பதுதான் கேள்வி. கர்த்தர் இஸ்ரவேலை மறந்தார் என்பதை அவன் விசுவாசித்தான். ஆனால் உண்மையில் கர்த்தர் அவர்களை பூரணமாய் மறந்துவிடவில்லை. அவர்கள்தான் கர்த்தரை மறந்துவிட்டார்கள். கிதியோன் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மன அளவிலேயும் குறைவுள்ளவனாக பேசுகிறான். அவன் தன்னை குறித்து ஒரு குறைவான எண்ணமுள்ளவனாய் இருந்தது மட்டுமல்ல, அவன் பலவீனமானவனாகவும் கோழையாகவும் இருந்தான். இதுதான் கிதியோன். சிலர் கிதியோனை பெரிய வீரனைப் போல பேசுவார்கள். ஆனால் உண்மையில் கிதியோன் ஒரு கோழையாகவே நிற்கிறான். ஆனால் இவனைத்தான் கர்த்தர் அழைத்தார். நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இதுதான் கிதியோனுக்கும் கர்த்தர் கொடுத்த அழைப்பும் அவனை அனுப்பும் நிகழ்ச்சியும். அவனை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நேரத்திலே கூட கிதியோன் கர்த்தரை நம்பவில்லை. கிதியோன் என்ன சொல்கிறான் பாருங்கள், வசனம் 15. அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். கவனித்தீர்களா, கிதியோன் தன்னை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? உண்மையாகவே என்னை நீர் போகும்படியாக சொல்லவில்லை அல்லவா? சொல்லப்போனால் நான் இஸ்ரவேல் தேசத்தான்தான். இப்பொழுது நாங்கள் மீதியானியருடைய படையெடுப்பிற்கு பயந்து கொண்டிருக்கிறோம். எகிப்தியருக்கு அடியிலே அடிமைகளாயிருந்தது கடினமான காலம்தான். ஆனால் இந்த நாடோடிகளான மீதியானியர்கள் மிகவும் பயங்கரமானவர்கள். இப்பொழுது நாங்களும் அடிமைத்தனத்திலேதான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறோம். மலையின் உச்சில் செய்ய வேண்டிய வேலையை மலையடிவாரத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். நீர் என்னை வந்தா அழைக்க வந்தீர் என்பது போல பேசுகிறான். மனாசே யோசேப்பின் 2 குமாரர்களிலே ஒருவன். இவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் குறிப்பிடத்தக்க ஒரு வம்சம் அல்ல. மனாசேயின் குடும்பத்திலே என்னுடைய குடும்பம் பெயர் பெற்ற ஒரு குடும்பம் அல்ல. நாங்கள் ஒரு சின்ன குடும்பத்தினர். அதிலேயும் நான் கடைசியாக பிறந்தவன். என்ன நீர் அழைத்ததிலே பெரிய ஒரு தவறு செய்தீர். கடற்கரையிலே கிடக்கிற ஒரு சின்ன கூழாங்கலைப் போல இருக்கிறேன் என்கிறான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் மக்களிலே தேவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களில் எல்லாம் கடைசியானவனாக தன்னை அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அருமையானூர்லே, அவன் மிகச் சரியான ஒரு எண்ணமே கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மிலே பலர் தேவனால் பயன்படுத்தப்பட முடியாதபடி வலியவர்களாய் இருக்கிறோம். நம்மிலே பலரை கர்த்தர் பயன்படுத்த முடியாத நிலைமையிலே இருக்கிறோம். கவனித்தீர்களா, கர்த்தர் எப்பொழுதுமே பலவீனமான ஒரு மனிதனைத்தான் பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 3:26-27 வசனங்களை பாருங்கள். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நாம் கற்றுக்கொண்ட எந்த நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதனாலே தேவன் அவர்களை பயன்படுத்தவில்லை. இது உங்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது இல்லையா? நம்மிலே அநேகரை தேவன் இன்னமும் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் புரிகிறதா? தேவன் நம்மை பயன்படுத்த முடியாதபடி நமக்கு அதிகமான தாளந்து இருக்கிறது, அல்லது நாம் பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்மிலே அநேகர் நம்முடைய சொந்த சித்தத்தை செய்கிறோம். நம்முடைய சொந்த வழியிலேயே போய்க் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதிகமான மக்கள், தாழ்ந்துள்ள மக்கள், திறமையுள்ள மக்கள் தேவன் பயன்படுத்தாமல் இருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவன் பயன்படுத்த முடியாதபடி அவர்கள் மிகவும் பலமுள்ளவர்களாயிருக்கிறார்கள். எனவேதான் பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 3:28 வசனங்களிலே, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான இவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கிறிஸ்துவின் பணியிலே இருக்கிறவர்கள் பெருமை உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் அவர்களிலே தவறு இருக்கிறது. தேவன் ஒருபொழுதும் மாம்சத்தை பயன்படுத்துகிறதில்லை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பலவீனமான பாத்திரங்கள் தான் அவருக்கு வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். தேவன் ஏன் இந்த கொள்கையை பின்பற்றி வருகிறார் என்றால், அப்பொழுதுதான் மாம்சம் தன்னிலே பெருமை பாராட்டாது. தேவன் தன்னுடைய பணியை செய்ய ஆயத்தமாகும் பொழுது உள்ளவர்களிலேயே பலவீனமானவர்களை தெரிந்தெடுத்து அவர் செயல்படுகிறார். அப்பொழுதுதான் நான் இதை செய்யவில்லை, கர்த்தர் என் மூலமாய் இதை செய்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் தேவனுடைய வழிமுறை. எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது, எனக்கு இவ்வளவு தாளந்து இருக்கிறது, நான் எவ்வளவு படித்திருக்கிறேன், என்னை ஏன் ஆண்டவர் பயன்படுத்தவில்லை என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். கவனித்தீர்களா, தேவனுடைய வழிமுறையே வித்தியாசமானது. ஞாபகம் இருக்கிறதா, நாணல் செடிகளுக்குள்ளே இருந்த மோசே பலவீனமான ஒரு குழந்தையாகத்தான் கிடந்தார். அடுத்ததாக 2 ராம்சேஸ், பார்வோனை பாருங்கள். பார்வோன்களிலேயே மிகவும் பலமுள்ளவன். அவன்தான் எகிப்தின் பட்டணங்களை கட்டினான். வல்லமை மிக்க பார்வோன், நாணல் செடிகளுக்குள்ளே ஒரு பலவீனமற்ற குழந்தை. இரண்டையும் பார்க்கும்பொழுது நீங்கள் எதை பயன்படுத்த நினைப்பீர்கள்? பார்வோனைத்தான் பயன்படுத்த நினைப்பீர்கள். ஆனால் தேவன் அந்த குழந்தை மோசேயை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை விட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளையே தெரிவு செய்கிறார். தேவன் எலியா என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். எலியா ஒரு பலவீனமான மனிதன் அல்ல, ஆனால் அவன் பலவீனமானவனாக வேண்டியது இருந்தது. அநேகம் பரீட்சை வழியாக அவனை கடந்து வர செய்ய வேண்டியிருந்தது. வனாந்திரத்திலே ஆண்டவர் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார். இறுதியாக தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க செய்தார். அவன் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கவனிக்க ஆயத்தமாக இல்லை. இவன் சத்தத்தின் மத்தியிலேயும் வெளிச்சத்தின் மத்தியிலேயும் இருக்க விரும்பினவனாயிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை பயிற்றுவித்து பலவீனமானவைகளையே தாம் தெரிந்து கொள்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டியதிருந்தது. ஆகாவின் அரண்மனைக்குள்ளே எலியா சென்றபொழுது இயேசபேல் அவனை சந்தித்தபொழுது பல ஆண்டுகளுக்கு மழை வராது என்று கூறினான். அதற்கு பின்னர் அவனை கேரித் ஆற்றண்டையிலே கர்த்தர் வைத்திருந்தார். மட்டுமல்ல, அந்த சிற்றோடையும் வறண்டு போயிற்று. தன்னுடைய வாழ்க்கையும் ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறது என்பதையும் உணர்ந்தான். பின்னர் தேவன் ஒரு விதவை மூலமாய் அவனை போஷித்தார். அந்த விதவையின் வீட்டிலேயும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்தது. ஆம், தேவன் பலவீனமானவைகளையே பயன்படுத்த விரும்புகிறார். சீமோன் பேதுருவை எண்ணி பாருங்கள். அவன் பலவீனமானவன் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவனை பார்த்துதான், நீ பாறை மனிதனாவாய் என்றார். ஒரு பாறையைப் போல நான் உன்னை உறுதியானவனாக்குவேன் என்றார். இயேசு அதை கூறும்பொழுது ஒருவேளை எல்லாரும் மனதிலே சிரித்திருக்கலாம். பேதுரு கூட லூக்கா 5:8 சொல்லும்பொழுது, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவன் இவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்ன? ஆண்டவரே, என்னை விட்டுவிட்டு வேறு யாரையாவது நீர் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? நான் தோல்வி காண்கிறவன் என்பதுதான் அவனுடைய அறிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாவாய் என்றார். நீதான் எனக்கு வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். பெந்தெகோஸ்தே நாளிலே 3000 பேர் மனம் திரும்பத்தக்கதான முதல் செய்தியை நீதான் கொடுக்கப் போகிறாய் என்கிறார். உலகத்திலேயே பலவீனமானவைகளையும் என்னால் பயன்படுத்த முடியும் என்பதை உலகத்திற்கு காட்டப்போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, இப்பொழுதுமே கர்த்தர் அதைத்தான் செய்கிறார். ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாய பவுல் கொலை செய்யப்படும் பொழுது நீரோ அரியணையில் இருந்தான். மேலோட்டமாக பார்க்கும்பொழுது பவுல் தோற்று போனது போலவும் நீரோ வெற்றி கண்டது போலவும் தெரிகிறது. ஆனால் சரித்திரத்தை பார்ப்போம் என்றால், அநேகர் தங்கள் குமாரர்களுக்கு பவுல் என்றும் தங்கள் நாய்களுக்கு நீரோ என்றும் பெயரிடுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் இந்த உலகத்திலே பலவீனமானவைகளையே தனக்காக தான் பயன்படுத்த முடியாத தெரிந்து கொள்கிறார். கிதியோன் ஒரு பலவீனமான தனி மனிதனாய் இருந்தாலும் அவனே இஸ்ரவேலரை விடுவிக்க தான் எடுக்கும் பாத்திரம் என்கிறார். ஆம், கர்த்தர் கிதியோனை பயன்படுத்தப் போகிறார். ஆனால் அதற்கு முன்னதாக அவனை பயிற்றுவிக்க வேண்டும். கிதியோன் பயத்தை களைந்து தைரியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பலவீனமான முழங்கால்களுக்கு பொறுமையையும் விசுவாசத்தையும் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, நாளைய நிகழ்ச்சியிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பயிற்சிகளை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நான் ஒன்றுமில்லை, எனக்கு எந்த தாளனும் இல்லை, எந்த பலனும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். நம்முடைய உண்மையான நிலைமையை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை குறித்து எந்த பெருமையும் நமக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17.